நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
ஆஸ்திரேலியாவில் உங்களது வாழ்க்கைக்கு தேவையான பல அம்சங்களை பற்றிய நடைமுறை தகவல்களை தரும் ஆஸ்திரேலியாவை அறிந்து கொள்வோம் SBS ஆடியோ பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
ஆஸ்திரேலியாவின் வரலாற்றில் ஒரு இருண்ட அத்தியாயம் உள்ளது. அதை பற்றி பலர் இன்னமும் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். இது தொடர்பில் மெல்லிசா கொம்பன்யோனி மற்றும் ரேச்சல் நோல்ஸ் இணைந்து ஆங்கிலத்தில் தயாரித்த விவரணத்தை தமிழில் தரும் நான் ரேணுகா துரைசிங்கம். ஆஸ்திரேலியாவில் ஐரோப்பிய குடியேற்றத்தை தொடர்ந்து பூர்வீக குடியினர் மற்றும் டொரஸ்ட்ரேட் தீவு மக்களின் குழந்தைகள் அவர்களின் குடும்பங்களிலிருந்து வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டு பூர்வீக குடியினர் அல்லாத சமூகத்தில் வாழ நிர்பந்திக்கப்பட்டனர். அவர்கள் அனுபவித்த அதிர்ச்சி மற்றும் துன்புறுத்தல் ஆழமான வடுக்களை ஏற்படுத்தியது. இந்த வலி இன்றும் உணரப்படுகிறது. தலைமுறைகள் முழுவதும் எதிரொலிக்கிறது. ஆனால் சமூகங்கள் நேர்மறையான மாற்றத்தை உருவாக்க உழைத்து வருகின்றன. இன்று இந்த மக்கள் திருடப்பட்ட தலைமுறைகளிலிருந்து தப்பி பழித்தவர்களாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள். நேர்களே, உள்ளடக்க எச்சரிக்கை. இந்த விவரணத்தில் உங்களை மனதளவில் பாதிக்கக்கூடிய அம்சங்கள் உள்ளன. 1910 முதல் 1970 வரை ஆயிரக்கணக்கான பூர்வீக குடியினர் மற்றும் டொரஸ்ட்ரேட் தீவு மக்களின் குழந்தைகள் அவர்களின் குடும்பங்கள் சமூகங்கள் மற்றும் தேசத்திலிருந்து வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டனர். அக்கால அரச கொள்கைகளின் கீழ் தேவாலயங்கள், நலன்புரி நிறுவனங்கள் மற்றும் அரசு அமைப்புகளின் ஊடாக இந்த குழந்தைகள் நிறுவனங்கள் அல்லது பூர்வீக குடியினர் அல்லாத குடும்பங்களிடம் சேர்க்கப்பட்டனர். இதற்கான காரணம், பூர்வீக குடியின குழந்தைகள் வெள்ளையர்களின் சமூகத்தில் வளர்க்கப்பட்டால் அவர்கள் சிறந்த வாழ்க்கையை பெறுவார்கள் என்பதாக கூறப்பட்டது. ஆனால் அவர்களை அவர்களின் குடும்பங்கள், கலாச்சாரம், சமூகங்கள், மொழி ஆகியவற்றிலிருந்து பிரிப்பதே உண்மையான நோக்கம் என்கிறார் பூர்வீக குடி பின்னணி கொண்டவர்களுக்கான ஆற்றுப்படுத்தல் சேவைகளை வழங்கி வரும் ஹீலிங் பவுண்டேஷனின் தலைமை நிர்வாக அதிகாரியும் ஏரோ பெண்மணியுமான ஷனன் டாட்சன்.
What was heartbreaking about the Stolen Generations was that it was tens of thousands of children that were removed, and mostly for the sole reason of wanting to assimilate them into non-Aboriginal culture. And it really was about separating them from their families, culture, communities, language. Many of those children suffered abuse, and many of them never saw their families again.
குழந்தைகள் தங்களுக்கு சொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்வதற்கும் தங்கள் புதிய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் அதிக வாய்ப்புள்ளது என்பதால் அவர்கள் குறிவைக்கப்பட்டதாக அவர் சொல்கிறார்.
We have heard stories of families being told that either one of them have passed, or that the children were told that their families didn't want them, and it was a very distressing period that ran over decades for many Aboriginal and Torres Strait Islander families.
வரையறுக்கப்பட்ட மற்றும் சீரற்ற பதிவுகள் காரணமாக எத்தனை குழந்தைகள் இப்படியாக அகற்றப்பட்டனர் என்பதை சரியாக கண்டறிவது கடினம். இருப்பினும், 3 பூர்வீக குடியின மற்றும் டொரஸ்ட்ரேட் தீவு குழந்தைகளுக்கு ஒருவர் என்ற எண்ணிக்கையில் அவர்களின் குடும்பங்களிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டதாக மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் ஒவ்வொரு பூர்வீக குடியின மற்றும் டொரஸ்ட்ரேட் தீவு சமூகமும் ஆழமாக பாதிக்கப்பட்டது என்பது உறுதி. மேலும் இதன் வடுக்கள் அப்படியே உள்ளன. கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்ட பல குழந்தைகள் நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தேவாலயத்தால் வழிநடத்தப்படும் நிறுவனங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என ஷனன் டாட்சன் விளக்குகிறார்.
They were often referred to as dormitories or training centers. There were very strict rules around what the children could and couldn't do. These practices were happening sometimes from birth up to children that were in their teenage years.
இப்படியாக குழந்தைகளுக்கு ஏற்பட்ட பேரழிவு தாக்கம் அவர்களின் குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கும் பரவியது. 1943 நியூ சவுத்வேல்ஸில் உள்ள கூட்டமன்றா பூர்வீக குடி பெண்கள் பயிற்சி இல்லத்தில் நூற்றுக்கணக்கான சிறுமிகளுடன் சேர வேண்டிய கட்டாயம் கெமலா ரோய் மற்றும் வலிவான் பெண்மணியான ஆண்டி லொரைன் பீட்டர்ஸுக்கு ஏற்பட்டது. அப்போது அவருக்கு 4 வயது. அவரது 2 சகோதரர்களும் கிஞ்சலா பூர்வீக குடி ஆண்கள் பயிற்சி இல்லத்திற்கு அனுப்பப்பட்டனர். அங்கு தனது அடையாளம் பறிக்கப்பட்டு ஒரு மதம், ஒரு வேலை மற்றும் ஒரு படுக்கை வழங்கப்பட்டதாக அவர் கூறுகிறார்.
Punishment was automatic if you forgot to be white. Our mantra in there was to be white, speak white, dress white and act white until it was brainwashed into our head that black was bad. We couldn't even talk about being an Aboriginal person. And you take that as a four-year-old being brainwashed. You soon forgot Aboriginal ways and learnt white ways. The punishment was horrific in those places.
அடுத்த 10 ஆண்டுகள் ஆண்டி லொரேன் வெள்ளையின குடும்பங்களுக்கான வீட்டு வேலைக்காரராக பயிற்சி பெற்றார். இன்று அவர் திருடப்பட்ட தலைமுறையில் தப்பி பிழைத்தவர்களுக்கான வலுவான குரலாகவும் வலுக்கட்டாயமாக பிரிக்கப்பட்டதால் ஏற்பட்ட பாதிப்புகளை குணப்படுத்தும் முயற்சியான மறுமாலி திட்டத்தின் நிறுவனராகவும் உள்ளார். இன்று பல இளைஞர்கள் தாங்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் என ஆண்டி லொரேன் கூறுகிறார்.
It's a vicious cycle. If we don't break it in our families, it'll keep going. But imagine the ones, the survivors that don't have that support and don't have the right direction to help their little people, you know.
உரிய உதவிகள் கிடைக்காததால் தமது பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி அனுபவிக்கும் வலியை காணும்போது அந்த மன அதிர்ச்சி பெரும்பாலும் அவர்களை அறியாமலேயே குழந்தைகளுக்கு கடத்தப்படுகிறது. இது இன்டர்ஜெனரேஷனல் ட்ரோமா, தலைமுறைகளுக்கிடையேயான மன அதிர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது என ஷனன் டாட்சன் விளக்குகிறார்.
We've had survivors talk about their own children because they didn't grow up in a loving environment. They didn't receive the support from parents that often children will have. They found it quite difficult to parent themselves. Some survivors have admitted that due to the trauma that they've experienced, they've sadly passed on that trauma to children of their own. And we see that cycle then repeating to grandchildren and great-grandchildren, and that's why we refer to it as intergenerational.
தலைமுறைகளுக்கிடையேயான மன அதிர்ச்சியின் அறிகுறிகள் பூர்வீக குடியின பின்னணி கொண்டவர்கள் மத்தியில் குடும்பங்களின் பிரிவு, வன்முறை, சிறைவாசம், தற்கொலை, போதைப்பொருள் மற்றும் மது அருந்துதல் ஆகியவற்றின் அதிக விகிதங்கள் மூலம் தெளிவாக தெரிகிறது. மன அதிர்ச்சியின் சுழற்சியை ஹீலிங், குணப்படுத்துதல் மூலம் முடிவுக்கு கொண்டுவர சமூகங்கள் இப்போது செயல்பட்டு
வருகின்றன. We do know that survivors need to self-determine what that healing looks like for themselves, and a lot of it has to do with a sense of belonging, connection, and truth in education.
ஹீலிங், குணப்படுத்துதல் என்பது குடும்ப கட்டமைப்புகள் மற்றும் வலுவான சமூகங்களை மீண்டும் கட்டியெழுப்புவதாகும். இது அடையாளம் மற்றும் பெருமை உணர்வை மீண்டும் கட்டியெழுப்புவதையும் குறிக்கிறது.
Looking at the connection to culture and connection back to country and language has also been a really big healing aspect for many survivors and their families to have that sense of belonging and identity. I think many of your listeners would understand how important it is to feel like you are connected to somewhere and to be able to have that sense of belonging with a community of people. It can be really healing.
திருடப்பட்ட தலைமுறையில் தப்பி பிழைத்தவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதுடன் வரலாற்று அநீதிகளை பற்றி சுதந்திரமாக பேச வேண்டியதன் அவசியத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள். கூட்டா கேர்ள்ஸ் அபோரிஜினல் கார்ப்பரேஷன் திருடப்பட்ட தலைமுறைகளிலிருந்து தப்பி பிழைத்தவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் சிக்கலான குணப்படுத்தும் தேவைகளை நிவர்த்தி செய்யும் நோக்குடன் கூட்டா கேர்ள்ஸ் ஹோமின் முன்னாள் குடியிருப்பாளர்களால் 2013 நிறுவப்பட்டது. இந்த இல்லத்திலிருந்து தப்பி பிழைத்த மற்றவர்களுடன் இணைந்து ஆண்டி லொரேன் பணியாற்றுகிறார். நீங்கள் ஒரு குழுவாக காயமடைந்திருந்தால் நீங்கள் ஒரு குழுவாக குணமடைவீர்கள் என்று அவர் கூறுகிறார். இதற்கிணங்க கூட்டா பெண்கள் ஒன்றாக கூடுவதையே விரும்புகிறார்கள்.
In circles and gatherings, you are creating the healing to happen right there because that's all they want is each other. They talk about, they heal from it. By just yarning, sharing, and the more they do that, they're not forgotten. And CUDA continues to fund those gatherings, you know, so that we can come together and remember and grieve for the ones that have passed on.
குணப்படுத்தலின் மற்றொரு அம்சம் கல்வி புகட்டுவதாகும். அனைத்து ஆஸ்திரேலியர்களும் நடந்த வரலாற்று அநீதிகளை புரிந்து கொள்வதை இது உறுதி செய்கிறது என்று ஆண்டி லொரேன் கூறுகிறார்.
the other side, like non-Aboriginal people, I would love to see them give their children a chance to learn the true history of this country and to dismantle the systems. Dismantle them and start again. Because the policies that are written about our mob are really racist. Racist-based.
2008 ஆண்டில் ஒரு திருப்புமுனை தருணத்தில் அப்போதைய பிரதமர் கெவின் ரட் திருடப்பட்ட தலைமுறையினர், அவர்களின் சந்ததியினர் மற்றும் அவர்களது குடும்பங்களிடம் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மன்னிப்பை கோரினார். இதையடுத்து பல முயற்சிகள் மற்றும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இதில் ஹீலிங் ஃபவுண்டேஷன் நிறுவப்பட்டதும் அடங்கும். இது தொடர்பில் விளக்குகிறார் ஹீலிங் ஃபவுண்டேஷன் தலைமை நிர்வாக அதிகாரி ஷனோன் டாட்சன்.
Our organisation is really advocating for a national healing package, ensuring that that remaining justice that needs to be seen for stolen generation survivors happens before, sadly, any more survivors pass away.
திருடப்பட்ட தலைமுறைகளுக்கான ஆதரவு சேவைகளுக்கான உதவிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும், இதன் மூலம் தலைமுறைகளுக்கிடையேயான குணப்படுத்தலை தொடர முடியும் எனவும் ஹீலிங் ஃபவுண்டேஷன் அழைப்பு விடுக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவும் தப்பி பழைத்தவர்களின் கதைகளை கேட்பதுடன் அவர்கள் மீண்டெழுவதற்கு உதவுவதே உண்மையான குணப்படுத்தல் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
இது ஒரு SBS ஆடியோ பாட்காஸ்ட் ஆகும். மேலும் பல ஆஸ்திரேலியாவை அறிந்து கொள்வோம் நிகழ்ச்சிகளுக்கு sbs.com.au/australiaexplained செல்லுங்கள்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.